புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடி இந்திய காப்பி வாரிய உறுப்பினர் மற்றும் விவசாயி திரு பி ஆர் எம் ரவிச்சந்திரன் அவர்கள் இஞ்சி சாகுபடி முறைகளும் சிறப்புகளும் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை எஃப்எம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் பி ஆர் எம் ரவிச்சந்திரன். என்னுடைய சொந்த ஊர் வந்து தாண்டிக்குடிங்கிற கிராமம். இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகாவில் இருக்கிற ஒரு சிறப்பான பிரசித்தி பெற்ற ஒரு கிராமம். இங்கே பார்த்திங்கன்னா கீழ் பழனி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா கொடைக்கானலை மையமாக கொண்டு மேல்மலை கீழ்மலைன்னு பிரிப்பாங்க. இந்த கீழ்மலையில் பார்த்திங்கன்னா எல்லா தோட்டக்கலை பயிர்களும் அதிகமாக விளையக்கூடிய ஒரு சீதோஷண நிலைய உள்ள ஒரு இடம். மேல்மலையில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து காய்கறி பயிர், வெள்ளைப்பூண்டு, கேரட்டு, பீன்ஸு, இந்த மாதிரி பிளம்ஸு, பேரி இந்த மாதிரி விளையக்கூடிய இடம். இந்த கீழ் பழனி மலையை பொறுத்தளவில் தாண்டிக்குடிங்கிற ஒரு கிராமம் முக்கியமானதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த கிராமத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா விவசாயமும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. நான் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 3 வருடம் மேலாண்மை குழு உறுப்பினராக பணியாற்றியிருக்கின்றேன். அதே மாதிரி கொடைக்கானல் பிளாக்கில் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லி ஆத்மாவில் வந்து கிட்டத்தட்ட 7 வருடங்கள் பணியாற்றியிருக்கின்றேன். இதற்கு மேலாக தற்பொழுது இந்திய காப்பி வாரியத்தில் உறுப்பினராக இப்போ செயலாற்றி கொண்டு வருகிறேன். என்னுடைய முக்கிய பணியை விவசாயம்தான். விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பூர்வீகமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் நான். இங்கே வந்து எங்கள் பகுதியில் வந்து காப்பியை மையமாக வைத்து, காப்பி தான் பிரதான ஒரு பயிர்னு சொல்லலாம், காப்பியை மையமாக வைத்து பல அடுக்கு பயிர் சாகுபடி முறையில் பயிர் செஞ்சிட்ருக்கோம். காப்பி வந்து 50% நிழல் தேவைப்படுகின்ற ஒரு பயிர். அதற்கு நிழலுக்கு வந்து 50% நிழலுக்காக வேண்டி நாங்கள் வந்து ஆரஞ்சு பயிரிட்டிருப்போம். மலை வாழைன்னு சொல்லுவாங்க, மலை வாழை பயிரிட்டிருப்போம். இதற்கு ஊடுபயிராக நிழல் தரும் மரங்களில் வந்து மிளகு இருக்கும். இப்படியாக பல அடுக்கு பயிர் விவசாயம் எங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. இதில் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயிர் காய்கறி பயிர்களுக்காக இடங்களை ஒதுக்குவோம். அந்த மாதிரி இடங்களில் வந்து காய்கறிகள் வந்து இங்கே வந்து பீன்ஸு, அவரை, சவுச்சவ் இதெல்லாம் முக்கிய காய்கறி பயிர். எங்கள் பிள்ளை வந்து மெயினாக வந்து பார்த்து இஞ்சி சாகுபடிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பயிர். இது வந்து அதாவது புதிய நிலங்களை வந்து தேர்வு செஞ்சு அந்த இடங்களில் வந்து சுத்தம் பண்ணி பல செடியெல்லாம், முள்ளு செடிகள் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதை பூரா வெட்டி சுத்தம் பண்ணிவிட்டு வெயில் காலங்களில் வந்து குறிப்பாக வந்து அந்த கோடை மலைக்கு முன்பாகவே நம்ம வந்து நிலத்தை நாங்கள் தயார் பண்ணி வச்சுருவோம். நிலத்தை தயார் பண்ணி வச்சுட்டு அந்த பருவமழைக்கு முன்னால், அந்த கோடைமலை பெய்யறதுக்கு முன்னாலேயே இஞ்சி சாகுபடிங்கிறது இங்கே வந்து ரொம்ப பிரதானமாக எல்லா விவசாயிகளும் ஆர்வமாக செஞ்சிட்ருக்க ஒரு பயிர். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி விவசாயத்தில் வந்து எப்போ ஒரு முக்கியமாக வந்து இந்திய தேசிய நறுமண பயிர்கள் வாரியம்னு சொல்லுவாங்க, ஸ்பைசஸ் போர்டு அப்படிம்பாங்க. அதில் 54 வகையான வாசனை பயிர்களில் வந்து இஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பிடிக்கக்கூடிய ஒரு பயிர். இங்கே எங்கள் தாண்டிக்குடி பகுதியிலையும் இந்திய தேசிய நறுமண பயிர்கள் வாரியத்துக்கான ஒரு அலுவலகம் இங்கே சிறப்பாக செயல்பட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்ப நிலைங்கிறத பார்த்தா ரொம்ப மிதமான வெப்பமாக தான் இருக்கும். ஈரப்பதம் வந்து கூடுதலாக இருக்கும், சீரான மழை கிடச்சிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு வந்து ஸ்லோப்பிங் லேண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது நிலங்கள்லாம் வந்து சரிவாத்தியாக இருக்கும், ரொம்ப கூடுமான வரைக்கும் மட்டமான நிலங்கள் கிடையாது. அதனால் வந்து இந்த வடிகால் வசைங்கிற அதிகமான மழை பெஞ்சால் கூட மண்ணில் வந்து நிற்காது, அந்த ஈரம் வந்து அந்த தண்ணி வந்து அதிகமாக வெளியே வடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி நிலங்களை தேர்வு செஞ்சு நாங்கள் இஞ்சி விவசாயம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு நான் தான் சொல்லிட்டேன், முதலே வந்து காப்பி வந்து பிரதான பயிர், இந்த இருக்கிற நிலங்களில் வந்து இந்த மாதிரி நிலங்களை தேர்ந்தெடுத்து நான் வந்து இஞ்சி சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து அந்த ஒரு நிலத்தில் வந்து இஞ்சி போட்டோம் அப்படின்னா மறு வருஷம் அதே இடத்துல வந்து இஞ்சி போட முடியாது. ஏன்னா இஞ்சிக்கு வந்து அதிகமாக வந்து நிலங்களை வெட்டி அதில் வந்து கிட்டத்தட்ட நடவுக்கு முன்னாலேயே நம்ம என்ன செய்கிறோம், தொழு உரம் எல்லாம் போட்டு வேப்பம் பண்ணாக்கு எல்லாம் போட்டு மண்ணை வந்து நாங்கள் வந்து கிளறி விட்டு நல்லா வெட்டி மண்ணை ஆற போட்டுருவோம். இந்த ஜனவரியில் தான் இந்த அந்த கிட்டத்தட்ட அந்த இஞ்சி போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அது என்ன ஆகுனா ஒரு 240-250 நாளில் வந்து அறுவடைக்கு தயாராகும். ஒரு பயிர் போட்டோம்னா நமக்கு வந்து அந்த கோடை மலைக்கியில் வந்து ஏப்ரல் மாதத்தில் போட்டோம்னா கரெக்டாக வந்து 240-250 நாளில் அறுவடை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடும். அப்போ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஜனவரியில் அறுவடை செஞ்சுட்டு நாங்கள் வந்து ஏப்ரல் மேலே வந்து மறுபடியும் வந்து புதிய இடங்களை தேர்வு செஞ்சு அதில் வந்து நாங்கள் வந்து இஞ்சியை நடவு செய்கிறோம். சரி, நடவு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னால் நமக்கு சில பாதுகாப்பு முறையெல்லாம் எடுக்கணும் இல்லையா, சும்மா எடுத்தோன்னு நட முடியாது. அறுவடை செஞ்சதில் தரமான விதைகளை வந்து தேர்வு செஞ்சு அதை என்ன செய்கிறோம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 சென்டிமீட்டர் நிலத்தில் சின்ன சின்ன துண்டில் கணுவோடு வெட்டி அதைத்தான் விதையஞ்சியாக பயன்படுத்துறது. அதில் வந்து சாணத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரைகோடெர்மா விரிடிங்கிற அந்த இயற்கை உயிரிகளை வந்து கலந்து ஒரு அரை மணி நேரம் வச்சு அதுக்கு பிறகு பாத்தி போடணும். அந்த நிலத்தை தேர்வு செஞ்சோன்னா பாத்தி போடும்போது என்னாகுதுன்னா நிலத்தை நல்லா வெட்டிட்டு 20-25 சென்டிமீட்டர் இடைவெளியில் நம்ம வந்து அந்த மாதிரி பாத்தி போட்டு அதில் வந்து விதையை நடணும். விதையை நட்டும் ஏற்கனவே நம்ம தொழு உரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நடவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாவே அதுக்கு வந்து இஞ்சியை பொறுத்தளவில் ரொம்ப அதிகமான வெயிலும் நமக்கு டைரெக்டாக அந்த மண்ணில் விழக்கூடாது. அப்போ இங்கே என்ன செஞ்சோம்னா ஊட பயிராக வாழையை நட்டுருவோம், மலை வாழைன்னு சொல்கிறது, ஊடு பயிராக மலை வாழை நட்டுருவோம். அந்த மாதிரி நடும்போது சீரான நமக்கு வந்து அந்த இஞ்சிக்கு வந்து நிழல் கிடைக்கும். அப்படி நிழல் நட்டணுன்னா என்ன செய்யணும், கிட்டத்தட்ட ஒரு 5-10 டன் இலதலையை போட்டு நல்லா மூடிடணும், மூடாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூடாக்கு போடும்போது என்னன்னா டைரெக்டாக வந்து சூரிய வெளிச்சம் அந்த இதில் வந்து இஞ்சியில் வந்து விதை இஞ்சியில் நமக்கு வந்து கீழே படாது. எதுக்கு மூடாக்கு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாவே கிட்டத்தட்ட ஒரு மழை பெய்யுது அப்படின்னா கூட அந்த ஈரங்கள் காத்துக்கும், ஒன்று. ரெண்டாவது சரிவான நிலங்கள்னால அந்த பேயிற மலையோட தண்ணி இதெல்லாம் அதிக அளவுக்கு நம்ம வெளியேறினோம் சுலோப்பி இல்லைன்றனால. இந்த மாதிரி இப்போ வந்து நீர் தேங்காமல் இடங்களை வந்து வடிகால் வசதி உள்ள இடங்களை தான் நம்ம இஞ்சி சாகுபடிக்கு தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ட்ரைகோடெர்மா விரடியை சேர்த்து விதை நேர்த்தி பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி இஞ்சியில் வந்து அழுகல் நோய் சமயத்தில் வந்து நீர் தேங்கிடும். அழுகல் நோய் வந்துச்சுன்னா 0.2% அந்த போடோ கலவை எல்லாத்துக்கும் தெரியும். போடோ மிக்சர் துத்தநாது துத்தம் சுண்ணாம்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் 0.2% வந்து போடுற கலவை நல்ல மண்ணில் படுற அளவுக்கு எல்லா பக்கமும் தெளிச்சிடணும். அந்த மாதிரி தெளிக்கும் போது அந்த மாதிரி அழுகல் நோயை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்குறது வந்து இஞ்சி சாகுபடியில் இந்த நடவுகளை வந்து நம்ம பார்க்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி வந்து ரொம்ப ஒரு தலைசிறந்த மருத்துவ பொருள். பெரும்பாலும் சீனாவிலும் ஜப்பான் நாட்டில் அதிக அளவில் வந்து இந்த மாதிரி வந்து இஞ்சியை வந்து ஒரு மருத்துவ பொருளாக உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் தாயகம்னு பார்த்தோம்னா இந்தியாவை தான், இந்தியாவிலேருந்து எல்லா நாட்டுக்குமே பரவுறதாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளா, அருணாச்சல பிரதேசம், ஒரிசா, மேகாலயா, மேற்கு வங்காளம் இந்த மாதிரி நிறைய மாநிலத்தில் வந்து பயிரிட்டுருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகத்தில் ரொம்ப அதிகம். கேரளா பார்த்தீங்கன்னா இஞ்சி சாகுபடி ரொம்ப அதிகளவு பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இங்கே வந்து கன்னியாகுமரி பகுதியில் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்ருக்காங்க. எங்கள் தாண்டிக்குடி கீழ் பழனிமலை பகுதினு சொல்கிறது, கொடைக்கானல் பகுதியில் வந்து கீழ் பழனிமலையில் ரொம்ப அதிக அளவில் நம்ம இஞ்சி சாகுபடி பண்ணிட்டு வர்றோம். இதில் இஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒரே விதையை வந்து நம்ம தோட்டத்தில் எடுக்கிறோம், திருப்பி அதே விதையை போடுறோம், இப்படியே ஒரு 6-7 வருஷம் அந்த அதே விதையை வந்து மறுபடியும் உபயோகப்படுத்துறது நல்லதில்லை. ஏன்னா அதில் வந்து நோய் தாக்குதல் அதிகமாக வந்துடும், அதுக்கடுத்து வந்து பூச்சி தாக்குதல் வந்துடும். இந்த மாதிரி விதை வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கிறனால வந்து விவசாயிகள் வந்து மார்க்கெட்டு போகும்போது அந்த விதையும் நம்ம தரமானதாக இருக்காது, விலையும் கிடைக்காது. அதனால் வந்து ரொம்ப விவசாயிகள் வந்து நஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். சரி, அதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிற பார்க்கும்போது, கிட்டத்தட்ட கேரளாவில் கோழிக்கோடு அப்படிங்கிற இந்திய தேசிய நறுமண பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஐஐஎஸ்ஆர் வரதா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ரகத்தை வெளியிட்டாங்க. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையுமே அந்த ரகத்தை தேர்வு பண்ணி நடவு செஞ்சிகிட்ருக்கோம். இந்த இஞ்சியும் கூட பெரும்பாலும் வந்து இன்னும் வந்து நம்ம மலைப்பகுதியை பொறுத்தளவில் தொடர்ச்சியாக நான் ஒரு தோட்டத்தில் போட்டேன்னா ஏன் விதை இஞ்சியை இன்னொரு தோட்டத்தை கொடுப்பேன், அவங்க தோட்டத்துலேருந்து நான் வாங்குவேன், இப்படி மாற்றி மாற்றி வந்து ஓரளவு பயிரிட்டுருக்காங்க. ஆனால் வந்து வருமானம் அந்த மகசூல் அப்படிங்கிறது பார்க்கும்போது குறைந்து தான் வருது. இப்போ இந்த ஐஎஸ்ஆர் வரதா ஒரு தடவை வந்து பயிரிட்டு வந்து இந்த மாதிரி வாசனை பயிர்கள் திரவியம் ஸ்பைசஸ் போர்டு மூலியமாக வாங்கி நமக்கு வந்து இந்த பயிரிட்ட அளவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 8 டன்லேருந்து 10 டன் வரைக்குமே மகசூல் கிடச்சி, ஒரு ஹெக்டேருக்கு கிட்டத்தட்ட 22 டன் மகசூல் அவங்க சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து அதில் பார்க்கும்போது குறைச்சது 7-14-20 டன் வரைக்குமே ஒரு ஹெக்டேருக்கு எடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரகம் இது. இன்னும் வந்து நிறையா வந்து ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே நிறையா ரகங்களை வெளியிட்டுருக்காங்க. இதில் வந்து சுப்ரபா அப்படிங்கிறது வந்து ஒரிசாவில் தான் அதிக அளவில் வந்து இந்த விதை இஞ்சியை உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. சுருச்சி, சுராரி அப்படின்னு இந்த மாதிரி ரகங்கள் பூரா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிசாவில் தான் விதை இஞ்சி அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அந்த அங்கே இருக்க ஆராய்ச்சி நிலையங்களில். இருந்தாலும் நம்ம அங்கேருந்து அதிக அளவில் யாருமே வாங்கறதில்ல. நமக்கு பக்கத்து மாநிலத்தில் வந்து கேரளா வந்து அதிக அளவு வந்து ஸ்பைசஸை வந்து நிறையா உற்பத்தி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதிக அளவு உபயோகப்படுத்துறது வந்து கேரளா மக்கள் தான். தமிழ்நாட்டில் கூட அது வந்து ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்துறது கிடையாது. இது ரொம்ப 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 முக்கியமான நிலை வந்து வாசனை பயிர்களில் வந்து இஞ்சி வந்து ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இங்கே மலைப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் இயற்கை விவசாயம் தான். இஞ்சியை பொறுத்தளவில் யாருமே உரம் போடுவது கிடையாது. ஏற்கனவே என்ன அப்படின்னா அந்த நிலத்தை வந்து வெட்டி பதப்படுத்தி இலதையெல்லாம் போட்டு நல்லா மக்க வச்சிட்றாங்க. மக்க வச்ச பிறகு அந்த ஏற்கனவே மலைப்பகுதியில் வந்து எல்லாமே மண்கள் வந்து ரொம்ப வளமான மண் அப்படிங்கிறதுனால உரம்ங்கிறது பயன்படுத்த கிடையாது. அதே மாதிரி பூஞ்சான கொல்லியோ பூச்சி கொல்லியோ அதிக யாருமே பயன்படுத்துவதை இயற்கை முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வாசனை பயிருங்கிறது இஞ்சி தான் எங்களை பொறுத்தளவில். அது வந்து பார்த்திங்கன்னா விதை இஞ்சி நம்ம எங்கேயுமே வாங்குறதுல நான் ஏற்கனவே சொல்லிட்டே நம்ம வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி நிலையங்களில் கொடுக்கும்போது அதோடைய நல்ல ரகங்களாக கிடைக்கிறதுனால நமக்கு மகசூலும் கூடுதலாக கிடைக்கிது. ஒன்று. ரெண்டாவது வந்து இங்கே வந்து இஞ்சியை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா களிமண்ணில் வந்து நடக்கூடாது, ஈரம் வந்து அதிகமாக பிடிக்கிற மண்ணில் வந்து நடக்கூடாது. சரி, விதைக்கிறதுக்கு முன்னால் வந்து என்ன செய்யணும், ஒரு தடவை வந்து இப்போ எங்களுக்கு வந்து மானாவயிறு பயிர்னால எங்களுக்கு வந்து நான் வந்து கோடை மலையை எப்போ பெய்யுதுங்கிறத பார்த்துட்டு அந்த கோடை மலைக்கு முன்னாலேயே நடவு செஞ்சுருவோம். அப்போ நடவு செஞ்ச ஒரு வாரத்துலேயே நமக்கு மழை கிடச்சிரும். அப்போ எங்களுக்கு வந்து இங்கே மலைப்பகுதியில் வந்து அதற்கான தேவைகள் தண்ணீர் பாய்ச்சக்கூடிய தேவைகள் இல்லை, முழுக்க முழுக்க மானாவரி பயிர். ஆனால் வந்து கீழ் மலை அதாவது பிளைன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது தென்னந்தோப்புகளில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து நடவுகள்லாம் பண்ணுறாங்க. இப்போ வந்து இஞ்சியை வந்து ஆர்வமாக வந்து விவசாயிகள் பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பகுதியில் என்ன செய்யணும்னா விதைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை நல்லா பண்படுத்திட்டு நம்ம தண்ணி முதல்ல பாய்ச்சிடணும். ஒரு தடவை தண்ணி பாய்ச்சிடணும். பாய்ச்சிட்டு விதை ஊன்ற அன்னைக்கு வந்து விதை ஊனிட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் வந்து அந்த விதையை ஊனிடுறோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா தண்ணி பாய்ச்ச தேவையில்லை. மறுநாள் என்ன செய்யணும், அங்கே தென்னை ஓலை இல்லை இல்லைன்னா மரவள்ளி இலை அகத்தி இலை இந்த மாதிரி எதுகளை வந்து நல்லா வந்து அந்த கம்ப்ளீட்டாக வந்து எவ்வளோ தூரம் இஞ்சி நட்டுருக்கோமோ அந்தளவுக்கு மூடாக்கு போட்டுடணும். போட்டுட்டு கிட்டத்தட்ட 7-8 நாள் மறுபடியும் ஒருக்கா தண்ணி பாய்ச்சணும். எப்பப்பெல்லாம் ஈரம் குறையுதோ மண்ணில் அப்போ அளவான முறையில் தண்ணி பாய்ச்சினா, அளவுக்கு அதிகமாக தண்ணி பாய்ச்சினா ஈரம் தாங்கி அழுகல் நோய் வர வந்துடும். அதனால் வந்து இந்த விஷயத்தில் வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, ஈரம் குறைஞ்சிருச்சு தண்ணி விடுறோம், எத்தனை நாளில் முளைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 35 நாளில் அந்த ஈரம் பட்டோன்னே லேசாக வந்து மண்ணுக்குள்ளே அந்த முளைப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஏற்கனவே வந்து மூடாக்கு போட்டிருக்கோம். அப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 40 45 நாள் என்னாகும், அது லேசாக முளைச்சி அந்த மூடாக்கை விட்டு மேலே வரும். ஒரு 60-65 நாளில் ரெண்டாவது இலை வந்துடும். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வளர ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட நடவு செஞ்சால் 240-250 நாள் கணக்கு வச்சுட்டிங்கன்னா நம்ம அறுவடைக்கு தயாராகிடும். இப்போ வந்து அந்த மாதிரி அறுவடை செஞ்சிட்டோம், இதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது அறுவடைக்கு பின் நேர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த மாதிரி பண்ணுறது என்ன செய்யணும்னா, அந்த இஞ்சியை எடுத்துடுறோம் இல்லையா, இஞ்சி நம்ம அறுவடை பண்ணிடுறோம், எடுத்து வந்து அதை நல்லா கழுவிட்டு நிழலில் வந்து 2 உலர வைக்கணும். உலர வச்சுட்டு ஒரு 55-60% ஈரப்பதம் இருக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப ஈரப்பதம் வந்துடக்கூடாது, ரொம்பையும் காய்ஞ்சிடக்கூடாது. கட்டாயம் இந்தளவு ஈரப்பதத்தோடு நம்ம அந்த உலர வச்சுட்டு நிழலில் தான் வைக்கணும். வெயிலில் போட்டோம்னா சுக்காயிரும். அதனால் இஞ்சி வந்து எடுத்துகிட்டு நம்ம நிழலில் உலர வச்சுட்டு அப்படியே நம்ம வச்சிட்டோம்னா ஒரு 6 வரைக்கும் கெடாது. நம்ம அந்தளவுக்கு நம்ம விவசாயிகள் பாதுகாப்பு பண்ணி விற்க வேண்டியதில்லை. ஏன்னா இஞ்சியை பொறுத்தளவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் போய் பார்க்கும்போது கிலோ 100-130 வரைக்கும் கூட இஞ்சி போய்கிட்டு இருக்கு. இங்கே மலைப்பகுதியில், இங்கே தாண்டிக்குடி பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம சித்திரை மாதத்தில் வந்து விதை இஞ்சி எல்லாமே வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு 60 உள்ள ஒரு மூடை வந்து கிட்டத்தட்ட 12,500 15,000 வரைக்கும் வந்துடுது. 250 ஒரு கிலோ விதை இஞ்சி இந்த பகுதியில் வந்து அதிக அளவில் வந்து கும்பகோணம் பகுதியிலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து வர்ற வியாபாரியே தாண்டிக்குடியிலே வந்து இங்கே தங்கிடுவாங்க. இங்கே தங்கி விதை இஞ்சிக்குன்னே ஒரு கூட்டம் வந்து இருந்து விதை இஞ்சியை பூரா அவங்க கும்பகோணத்தில் வாங்கிட்டு போய் அங்கிட்ட அப்படியே மாற்றி விட்டுறாங்க. இங்கேருந்து கேரளாவுக்கும் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க. பெரும்பாலும் மற்ற பகுதியிலிருந்து இங்கே வந்து விதையிஞ்சி நாங்கள் கொண்டு வர்றது கிடையாது. முழுக்க முழுக்க வந்து ஆராய்ச்சி நிலையத்தில் வாங்குகிறோம், இல்லைன்னா ஒரு தோட்டத்திலிருந்து இன்னொரு தோட்டத்துக்கு விவசாயிகள் வந்து மாற்றிக்கிறாங்க. அந்த மாதிரி மாற்றும்போது அந்த தோட்டத்தினுடைய மண்ணின் தன்மை எந்த பகுதியில் இருக்குது, எவ்வளவு உயரத்தில் இருக்குங்கிறது அதுக்கு மாறுபட்டு அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி மாறிங்கிறதுனால நமக்கு வந்து மகசூல் குறையாமல் ஓரளவு நல்ல மகசூலே கிடச்சிட்ருக்குது. நமக்கு வந்து இஞ்சி சாகுபடிங்கிறது எங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். நம்ம ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கூட கிட்டத்தட்ட நம்ம விலை கொடுத்து தான் நம்ம இஞ்சியை வாங்குறோமோ ஒழிஞ்சு அவங்களுடைய அனுபவம் எப்படி பயிரிடணும்னு சொல்லி பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இந்த விதைக்கான நம்ம அந்த நிலத்தை தேர்வு பண்ணுறதுக்கோ விதைக்கான அந்த மானியங்களோ இதுவரைக்கும் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கல. இது கிடைச்சா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணுறாங்க இல்லையா. இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி மரப்பாலாம் நிறையா போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து இந்த இஞ்சியை பொறுத்தளவில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பேக்கரி உணவுகள் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பிஸ்கட்டு, ரொட்டி தயாரிக்கிறது, ஊறுகாய் தயாரிக்கிறது, சிஞ்சரு பீர் தயாரிக்கிறது, இந்த மாதிரி நிறையா வந்து வேல்யூ அடிஷன் பண்ணும்போது அதோடய முக்கியத்துவம் இஞ்சிங்கிறது பெரிய ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு வாசனை பயிருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் வந்து இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து இதை ஒரு சவாலாக எடுத்துக்கணும். இஞ்சி விவசாயிகளை வந்து பாதுகாக்கணும், அதை வந்து அவர்களுக்கு நிறையா மானியங்கள் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். சரி, அந்த விதை வந்து இஞ்சி முளைக்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. பொதுப்படையாக பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து இந்த புதுகை எஃப்எம் நேயர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து வாசனை பெருள் நம்ம கொரோனா டயத்துலலாம் பார்த்திங்கன்னா 2-3 நம்ம படாத பாடுபட்டுட்டோம். மிளகு, ஏலம், இஞ்சி இந்த மாதிரி இந்த ஒரு வாசனை பொருளை வந்து அதிகளவில் நம்ம பயன்படுத்தினதுனால தான் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கூடி இன்றைக்கி நம்ம திடகாத்திரமாக இருக்கோங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும். நாடுகளும் நம்ம இந்தியாவை உற்று நோக்கியிருக்காங்க. ஏன் இந்திய நாட்டில் வந்து இந்தளவுக்கு பரவலை காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பகுதியில், அதுவும் தென் மாவட்டங்களில், குறிப்பாக வந்து தமிழ்நாடு, கேரளா பகுதியில், வந்து கர்நாடக பகுதியில் வந்து அதிகளவு மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து வாசனை பயிர்களை வந்து உற்பத்தி செஞ்சு அதை வந்து உபயோகப்படுத்தினதுனால எதிர்ப்பு சக்தி கூட இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. பொதுப்பாக பார்த்தீங்கன்னா காலையில் இஞ்சி, கடும் பகலில் சுக்கு, மாலையில் கடுக்காய், ஒரு மண்டலம் அப்படி சாப்பிட்டுட்டு வந்தால் கோளுன்ற நடக்கிற கிழவனும் குமரன் ஆகலாம்னு சொல்லி ஒரு சுலோகமே இருக்குது. அப்போ அந்த காலையில் இஞ்சி சாப்பிட்றதுனால எவ்வளவு ஒரு பயன் கிடைக்கிது அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரியுது. அதனால் வந்து எல்லா அதாவது பொதுவாக வந்து இளைஞர்கள் வந்து இப்போ இன்றைக்கி படித்துட்டு நிறையா பேர் வேலை இல்லாமல் நிறையா இருக்கிறாங்க. தோட்டங்கள் வந்து நிறையா தோட்டங்கள் மானாவாரி தோட்டங்கள்லாம் நிறையா சும்மாவே இருக்குது. இந்த மாதிரி படித்த இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி தோட்டங்களை எடுத்து இந்த மாதிரி வாசனை பேரில் அந்தந்த பகுதிக்கு என்ன கிடைக்கும், என்ன நம்ம விவசாயம் பண்ணால் மக்களுக்கு போய் சேரும், எவ்வளவு லாபம் கிடைக்கும், எதுவுமே லாபம் இல்லாமல் விவசாயம் பண்ணுறதுங்கிறது சரியில்லை. அதனால் லாபம் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பயிர்களை தேர்ந்தெடுத்து குறிப்பாக அந்த பகுதியில் நல்லா வரக்கூடிய பயிராக இருக்கணும், அதை வந்து தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்ணணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த பொதுவாக பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ரொம்ப அந்த சளி, இருமல், வாந்தி, மயக்கம், இரத்த அழுத்தம், கண் பார்வை குறைபாடு இந்த மாதிரி ரொம்ப ஒரு உயர்ரகமான மருத்துவ பொருளாக இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பொதுவாக வந்து இந்த செரிமானம், காய்ச்சல், வயிறு சம்மந்தமான நோய்க்கெல்லாம் வந்து மருத்துவ தயாரிப்பில் இஞ்சியை வந்து ரொம்ப அதிகளவு பயன்படுத்திகிட்ருக்காங்க. அதனால் வந்து இந்த இஞ்சி சாகுபடி எங்கள் பகுதி கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். விவசாயிகளும் வந்து இந்த மாதிரி வந்து அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி தென்னை மானாவாரி விவசாயம் பண்ணக்கூடிய பகுதிகளில் வந்து தென்னையில் வந்து ஊடு பயிராக கூட பயிரால் நஞ்சை நிலங்களில் வந்து தனிப்பயிராக நம்ம பயிரிடலாம். அந்த பகுதியில் வரக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விவசாயிகள் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி இஞ்சி விவசாயம் பண்ணால் நிச்சயமாக வந்து நல்ல வருமானம் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால் விவசாயிகளுக்கு வந்து நான் வந்து இந்த புதுகை எஃப்எம் மூலியமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு புதுகை எஃப்எம்முக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய இந்த இஞ்சி சாகுபடி பற்றிய விஷயங்களை கேட்டதுக்கு நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களை, இதுவரை இஞ்சி சாகுபடி முறைகளும் அதன் சிறப்புகளும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் தாண்டிக்குடி இந்திய காப்பி வாரிய உறுப்பினர் மற்றும் விவசாயி திரு PRM ரவிச்சந்திரன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.